சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை அக்டோபர் 29, 2023. தலைப்ப: நித்திய தண்டனை, கோல்டன் உரை, நீதிமொழிகள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன்தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல, கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழவிடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து யோபு: இதோ, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வவல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். மத்தேயு: அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள், கைகழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்தரமாக, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகியிருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்டு உணருங்கள், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடறலடைந்தார்கள் என்று அறிவீரோ என்றார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட்டே பிடுங்கப்படும், அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள், குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். யாக்கோபு: நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளக்கூடியவனுமாயிருக்கிறான். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்திவிடுகிறது. நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. உங்களில் ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் எவனோ, அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லெலகிக சம்பந்தமானதும் ஜென்மசுபாவத்துக்குரியதும் பேத்தனத்துக்கெடுத்ததுமாயிருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்சீகைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதமில்லாததாயும் மாயமட்டதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. எபேசியர். ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமலிருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காமவிகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனமுண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனவுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பேதுரு. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரிலொருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவவசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. எபிரேயர். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளின் உண்மையான உருவம். தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது. அவர் கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை மனிதர்கள் மீது வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிப்பதை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். மனிதனை விழுந்து நோய்வாய்ப்பட்ட பாவம் மற்றும் இறக்கும் எண்ணங்கள், விஞ்ஞான இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதல் ஒரு சரியான கொள்கை மற்றும் யோசனையை உள்ளடக்கியது. பரிபூரண கடவுள் மற்றும் பரிபூரண மனிதன் சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையாக மனிதன் ஒரு காலத்தில் பரிபூரணமாக இருந்தான். ஆனால் இப்போது அவனது பரிபூரணத்தை இழந்துவிட்டான் என்றால் மனிதர்கள் கடவுளின் பிரதிபலிப்பு உருவத்தை மனிதனில் பார்த்ததில்லை. இழந்த படம் உருவம் இல்லை. தெய்வீக பிரதிபலிப்பில் உண்மையான உருவத்தை இழக்க முடியாது. இதை புரிந்து கொண்ட இயேசு சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பரிபூரணராக இருப்பது போல நீங்களும் பரிபூரணராயிருங்கள். கடவுள் எல்லாமாக இருப்பதால் அவரது ஒற்றுமைக்கு இடமில்லை. கடவுள் ஆவி ஒருவரே அனைத்தையும் படைத்தார், அதை நல்லது என்று அழைத்தார். எனவே தீமை நன்மைக்கு முரணானது, உண்மையற்றது, மேலும் கடவுளின் விளைபொருளாக இருக்க முடியாது. விஞ்ஞானம் தீமையின் உண்மையற்ற தன்மையை நிரூபிக்கிறது என்பதிலிருந்து ஒரு பாவி எந்த ஊக்கத்தையும் பெற முடியாது. ஏனென்றால் பாவி பாவத்தை நிஜமாக்குவார், உண்மையற்றதை உண்மையாக்குவார். இதனால் கோபத்தின் நாளுக்கு எதிராக கோபத்தை குவிப்பார். அவர் தனக்கெதிரான ஒரு சதித்திட்டத்தில் இணைகிறார். அவர் ஏமாற்றப்பட்ட மோசமான உண்மையின்மைக்கு தனது சொந்த விழிப்புணர்வுக்கு எதிராக பாவத்தை மனந்திரும்பி உண்மையற்றதை கைவிடுபவர்களால் மட்டுமே தீமையின் உண்மையற்ற தன்மையை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அன்பும் உண்மையும் விடுதலையாக்குகின்றன, ஆனால் தீமையும் பிழையும் சிறைப்பிடிக்கப்படும். பாவம் செய்பவன் தீமை செய்வதன் மூலம் நரகத்தையும், துறவி நல்லதை செய்வதன் மூலம் தன் சொர்க்கத்தையும் ஆக்குகிறான். மாம்சத்தில் ஆதிக்கம் செலுத்தும் இயேசுவின் சொற்களையும் அவரது ஆர்ப்பாட்டங்களையும் மனிதர்கள் பின்பற்ற வேண்டும். பரிபூரணமான மற்றும் எல்லையற்ற மனம் சிம்மாசனத்தில் அமர்த்தப்பட்ட சொர்க்கம். மனிதர்களில் தோன்றும் தீய நம்பிக்கைகள் நரகம். அன்பின் வடிவமைப்பு பாவியை சீர்திருத்துவதாகும். இங்கே பாவியின் தண்டனை அவனை சீர்திருத்த போதுமானதாக இல்லாவிட்டால் நல்ல மனிதனின் சொர்க்கம் பாவிக்கு நரகமாக இருக்கும். அனுபவத்தால் தூய்மை மற்றும் பாசத்தை அறியாத அவர்கள் உண்மை மற்றும் அன்பின் ஆசீர்வதிக்கப்பட்ட நிறுவனத்தில் வெறுமனே வேறொரு கோளத்திற்கு மொழிபெயர்ப்பதன் மூலம் ஒருபோதும் பேரின்பத்தை காண முடியாது. பாவத்தின் அன்பை தணிக்க இறப்பதற்கு முன்போ அல்லது இறந்த பின்னரோ போதுமான துன்பத்தின் அவசியத்தை தெய்வீக அறிவியல் வெளிப்படுத்துகிறது. பாவத்திற்கான தண்டனையை திருப்பிச் செலுத்துவது சத்தியம் பிழையை மன்னிப்பதாகும். தண்டனையிலிருந்து தப்பிப்பது கடவுளின் அரசாங்கத்திற்கு ஈர்ப்புடையதல்ல, ஏனெனில் நீதி கருணையின் அடிமை. பாவம் அதன் சொந்த தண்டனை. பாவத்தை தண்டிக்காமல் இரக்கமுள்ளவராக இருக்க ஞானம் கேட்கிறீர்களா? பின்னர் நீங்கள் தவறாக கேட்கிறீர்கள். தண்டனை இல்லாவிட்டால் பாவம் பெருகும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்ற இயேசுவின் ஜெபம் மன்னிப்புக்கான விதிமுறைகளையும் குறிப்பிட்டது. விபச்சாரம் செய்த பெண்ணை மன்னிக்கும் போது, போ இனி பாவம் செய்யாதே என்றார். ஒரு மாஜிஸ்திரேட் சில சமயங்களில் தண்டனையை திருப்பிச் செலுத்துகிறார், ஆனால் இது குற்றவாளிக்கு தார்மீக பலனை அளிக்காது. மேலும் இது குற்றவாளியை ஒரு வகையான தண்டனையிலிருந்து மட்டுமே காப்பாற்றும். நிரபராதி அல்லது கண்டனம் செய்வதற்கான உரிமையை கொண்ட தார்மீக சட்டம் மனிதர்கள் உயர்ந்து செல்வதற்கு முன் எப்போதும் மீட்டெடுப்பை கோருகிறது. இந்த முன்னேற்றத்தை கட்டாயப்படுத்த உடைந்த சட்டம் அபராதம் கொண்டு வருகிறது. அடிப்படை பிழை மரண மனம். வெறுப்பு மிருகத்தனமான போக்குகளை தூண்டுகிறது. தீய நோக்கங்கள் மற்றும் நோக்கங்களின் ஈடுபாடு எந்த ஒரு மனிதனையும் மிக குறைந்த வகை ஆண்மைக்கு மேல் நம்பிக்கையற்ற துன்பத்திற்கு உள்ளாக்குகிறது. கிறிஸ்தவ விஞ்ஞானம் மனிதனை தன்முனைப்புகளில் தேர்ச்சி பெறுமாறு கட்டளையிடுகிறது. வெறுப்பை கருணையுடன் அடக்கவும், காமத்தை கற்புடன் வெல்லவும், தர்மத்தால் பழிவாங்கவும், நேர்மையால் வஞ்சகத்தை வெல்லவும். உடல்நலம், மகிழ்ச்சி மற்றும் வெற்றிக்கு எதிரான சதிகாரர்களின் இராணுவத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்றால் இந்த தவறுகளை அவற்றின் ஆரம்ப கட்டங்களில் நிறுத்துங்கள். அவர்கள் உங்களை நியாயாதிபதியிடம் ஒப்படைப்பார்கள், தவறுக்கு எதிரான சத்தியத்தின் நடுவர். நீதிபதி உங்களை நீதிக்கு ஒப்படைப்பார். மேலும் தார்மீக சட்டத்தின் தண்டனை மரண மனதிலும் உடலிலும் நிறைவேற்றப்படும். கடைசி தொகையை செலுத்தும் வரை, உங்கள் கணக்கை கடவுளிடம் சமன் செய்யும் வரை இரண்டும் கையாளப்படும். ஒருவன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். ஒரு நல்ல மனிதனால் கடைசியில் பாவம் பற்றிய பயத்தை போக்க முடியும். இது பாவத்தின் அவசியம், தன்னைத்தானே அழித்துக் கொள்வது. அழியாத மனிதன் கடவுளின் அரசாங்கத்தை நிரூபிக்கிறான், நல்லது, அதில் பாவம் செய்ய சக்தி இல்லை. மனசாட்சியின் குற்ற உணர்ச்சியின் ஒட்டுமொத்த விளைவுகளை சகித்துக் கொள்வதை விட பூமியிலுள்ள ஒவ்வொரு வாதைக்கும் வெளிப்படுவதே சிறந்தது. தவறான செயல்களின் நிலையான உணர்வு சரியானதை செய்யும் திறனை அழிக்க முனைகிறது. பாவம் வருந்தவில்லை மற்றும் குறையவில்லை என்றால் அது உடல் மற்றும் தார்மீக அழிவை நோக்கி விரைந்து செல்கிறது. நீங்கள் அனுபவிக்கும் தார்மீக தண்டனைகள் மற்றும் அவை கொண்டு வரும் தீமைகளால் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள். பாவ உணர்வின் வலிகள் அதன் இன்பங்களை விட குறைவான தீங்கு விளைவிக்கும். பௌதிக துன்பத்தின் மீதான நம்பிக்கை மனிதர்கள் தங்கள் தவறிலிருந்து பின்வாங்கவும், உடலை விட்டு ஆவிக்கு தப்பிக்கவும், தங்களுக்கு வெளியே உள்ள தெய்வீக ஆதாரங்களுக்கு முறையிடவும் செய்கிறது. ஆனால் நம்பிக்கை நீடிக்கும் வரை பாவத்தின் மீதான நம்பிக்கை தண்டிக்கப்படுகிறது. நம்பிக்கை நம்பிக்கையின் முடிவுகளை உருவாக்குகிறது. மேலும் அது விதிக்கும் தண்டனைகள் நம்பிக்கை இருக்கும் வரை நீடிக்கும் மற்றும் அதிலிருந்து பிரிக்க முடியாதவை. பரிகாரம் என்பது பிரச்சனையை அடிமட்டமாக ஆராய்வது, ஒரு மரண கோளாறை உருவாக்கும் நம்பிக்கையின் பிழையை மறுப்பதன் மூலம் கண்டுபிடித்து வெளியேற்றுவது. தவறான நம்பிக்கையை சட்டத்தின் பெயரால் மதிக்கவோ அல்லது அதற்கு கீழ்ப்படிவதற்கோ இல்லை. உண்மை, வாழ்க்கை மற்றும் அன்பு ஆகியவை மட்டுமே மனிதனின் சட்டபூர்வமான மற்றும் நித்திய கோரிக்கைகளாகும். மேலும் அவர்கள் ஆன்மீக சட்டத்தை வழங்குபவர்கள், தெய்வீக சட்டங்கள் மூலம் கீழ்ப்படிதலை செயல்படுத்துகின்றனர். கிறிஸ்தவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் தவறுகளுக்கு எதிராக ஆயுதம் ஏந்த வேண்டும். அவர்கள் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள பாவத்துடன் போராட வேண்டும். மேலும் அவர்கள் தங்கள் போக்கை முடிக்கும் வரை இந்த போரை தொடர வேண்டும். அவர்கள் விசுவாசத்தை கடைபிடித்தால் அவர்கள் மகிழ்ச்சியின் கிரீடத்தை பெறுவார்கள். இறுதியில் பாவம் மற்றும் துன்பம் இரண்டும் நித்திய அன்பின் காலடியில் விழும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.